السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الحمد لله غنيتك يا سهود الغليل. الله دي أرلال سورة النساء دي ஒரு சில வசனங்களுக்குரிய விளக்கங்களை நேற்றைய அமர்விலே பார்த்தோம். இன்று சூரா அல் மாயிதா ஓதப்பட்டது. இருந்தாலும் சூரா நிசா உடைய பிற்பகுதியின் சில விளக்கங்களை கூறி இன்ஷா அல்லாஹ் நாளை சூரா அல் மாயிதாவின் விளக்கங்களை பார்ப்போம். இந்த சூரா நிசா உடைய ஒரு பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய திருமண உறவை பற்றி குறிப்பிடுகின்றான். அந்த திருமண உறவிலே ஒரு முஸ்லீம் எந்தெந்த பெண்களை மணம் முடிக்கக்கூடாது என்ற ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதிலே குறிப்பாக முஃமின்களே உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், திருமணம் முடிப்பதற்கு விலக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் தாய்மார்கள், நீங்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தைகள், உங்கள் சகோதரிகள், உங்களுடைய தந்தையின் சகோதரிகள், உங்கள் தாயின் சகோதரிகள், உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகள், உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகள், உங்களுக்கு பாலூட்டிய உங்கள் தாய்மார்கள், பாலூட்டுவதனால் ஏற்பட்ட பாலூட்டி சகோதரிகள், பால்குடி சகோதரிகள், நீங்கள் திருமணம் முடித்த பெண்களின் தாய்மார்கள் அதாவது மாமியார், அதுபோன்று நீங்கள் திருமணம் முடித்த திருமணம் முடித்து குடும்பம் நடத்திய பெண்களுடைய பெண் பிள்ளைகள், முந்தைய கணவனுக்கு பிறந்த பெண் பிள்ளைகள், உங்களது வளர்ப்பில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள். சில நேரங்களில் இப்படி நடக்கலாம், அதாவது திருமணம் நடந்தது ஆனால் குடும்பம் சேருவதற்கு முன்பாக விவாகரத்தாகிவிட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணுடைய மகளை முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. குடும்பம் நடப்பதற்கு முன்பதாக, வீடு கூடுவதற்கு முன்பதாக விவாகரத்தாக இருக்குமேயானால் அந்த பெண்ணுடைய பிள்ளையை மணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதுபோன்று உங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் அவர்கள் திருமணம் முடித்து ஏதோ காரணத்தால் இறந்திருந்தாலோ அல்லது தலாக்கு விட்டிருந்தாலோ அந்த பெண்களை நீங்கள் மணம் முடிப்பதும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது மருமகளை. அதுபோன்று இரண்டு சகோதரிகளை ஒரு சமயத்தில் திருமணம் முடிப்பதும் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எது நடந்துவிட்டதோ அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுவான். இனி இதற்கு பிறகு நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சட்டத்தை இறக்கினார். அதுபோன்று திருமணம் முடித்திருக்கின்ற பெண்கள், ஒருவருடைய திருமணத்தில் இருக்கின்ற பெண்களை நீங்கள் அந்த திருமணத்திலிருந்து வெளியேற்றி அவர்களை திசை திருப்பி அவர்களை மனம் முடிப்பதும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், காபிர்களோடு அதிகமாக பழகி அவர்களோடு கலந்திருக்கின்ற நமது சமுதாய மக்களிலே சிலர், மார்க்க சட்டங்களை அறியாத சிலர், அதாவது உடன்பிறந்த சகோதரிகளை ஒரு நேரத்திலே திருமணம் முடித்திருக்கின்ற பல செய்திகளை நாம் கேட்கிறோம். ஒரு குடும்பத்திலே பெண் எடுத்துவிட்டு பிறகு அதே குடும்பத்திலேயே அந்த பெண்ணுடைய சகோதரியையும் பல இடங்களிலே முஸ்லிம்களிலே சிலர் திருமணம் முடித்திருப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். இது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். இந்த பாவத்தின் தண்டனை என்னவென்றால், அவன் உடனடியாக தௌபா செய்து அந்த திருமண ஒப்பந்தத்தை முறித்து இரண்டில் ஒருவரை தலாக்கு விட்டு அவன் வெளியேறவில்லை என்றால் அவனுடைய தண்டனை இஸ்லாமிய மார்க்கத்திலே மரண தண்டனை. அதுபோன்றுதான் இதே சூரா நிசாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆண் எத்தனை பெண்களை மனம் முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது, ஃபன்கிஹு மா தாப லக்கும் மின நிசாயி மஸ்னா வ சுலாஸ வ ருபா, நீங்கள் மனம் முடிப்பதாக இருந்தால் இரண்டு பெண்களை மனம் முடிக்கலாம், அல்லது மூன்று பெண்களை முடிக்கலாம், அல்லது நான்கை முடிக்கலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலதார மனத்தினுடைய மிக தெளிவான வரையறுக்கப்பட்ட சட்டத்தை கூறிவிட்டான். இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் கணக்கில்லாமல் முடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு திருமணம் என்றால் அது நான்கில் அடங்கிவிட வேண்டும், நான்குக்கு மேலே செல்லக்கூடாது. யார் இதற்கு மாற்றமாக நான்கிற்கு மேற்பட்ட திருமணங்களை முடிப்பாரோ அவனுடைய தண்டனையும் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே மரண தண்டனை, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு தோழர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அப்போது அவருக்கு 10 மனைவிகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி தெரிந்தபோது சொன்னார்கள், இந்த 10 மனைவிகளில் 4 மனைவிகளை நீ தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள், மற்றவர்களை விவாகரத்து செய்துவிடு, இல்லை என்றால் அடுத்து தண்டனை தான். அதுபோன்று அந்த தோழர் 4 பெண்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை விவாகரத்து செய்துவிட்டார். இது ஒரு செய்தி. இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன, இன்றைய சமீப காலத்திலே முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகளிலே ஒன்று, சில நேரங்களிலே நீங்கள் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்து தாவாவை கொடுத்து மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கும் போது சிலர் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். அப்படி வரும்போது அவர்கள் அறியாமை காலத்திலே, இப்போ ஒரு பிரச்சனை என்ன, இஸ்லாமிற்கு சில சகோதரர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்போது அவர்கள் அறியாமை காலத்திலே ஷிர்கிலே குஃப்ரிலே இருந்தபோது தனது சொந்த சகோதரியின் மகளை திருமணம் முடித்திருக்கிறார்கள், தனது சொந்த சகோதரியின் மகளை திருமணம் முடித்திருக்கிறார்கள். காஃபிர்களிடத்தில் இருக்கின்ற மிக கெட்ட பழக்கங்களிலே ஒன்று தனது சகோதரியின் மகளை முடிப்பது. இதுக்கு அவங்க வச்சிருக்கிறது முறைமாமன். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் இது ஒரு பயங்கரமான பாவம், இது கடுமையான ஒரு குற்றம் இது. அப்ப அவர்கள் இஸ்லாமை ஏற்கும் போது அவர்களை என்ன செய்ய வேண்டும், குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகள், ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த சட்டத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, அவர்கள் பிரித்துத்தான் வைக்கப்படுவார்கள். அதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு சரியான போதனை கற்பிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த சில அழைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், அது அந்த காலத்தில் நடந்து போச்சு, என்ன செய்யறது, நீங்க அப்படியே இருந்துக்குங்க, புள்ள பெத்தாச்சே என்ன, இப்படியெல்லாம் தீமையை, அதுவும் பயங்கரமான ஒரு பெரும் பாவத்தை அங்கீகரிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தீனை ஏற்று வரும் பொழுது இந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு என்ன நன்மை, மறுமையில் என்ன நன்மை இருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளும் பொழுது சில பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேர்ந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன என்று அழைப்பாளர் அவருக்கு புரிய வைத்து அந்த தீமையிலிருந்து அவரை வெளியே எடுக்க முயற்சிக்க வேண்டுமே தவிர இவர் சார்பா சலுகை பரவாயில்லை நீங்க இருந்துக்குங்க என்று சொல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் பல அழைப்பாளர்கள் இப்படித்தான் தங்கள் சார்பாக சலுகை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எனக்கோ உங்களுக்கோ சலுகை கொடுப்பதற்கு கடுகளவும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சூரா பனி இஸ்ராயிலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 17வது அத்தியாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில மக்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் ஒரு சில சட்டங்களிலே எங்களுக்கு நீங்கள் சலுகை அளித்து விட வேண்டும், அந்த சட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். அதிலே குறிப்பாக என்ன, இந்த ஜகாத்துடைய விஷயம். ஆரம்ப காலத்திலிருந்தே யாருடைய உள்ளத்திலே சில நயவஞ்சகமோ அல்லது ஈமானிலே சந்தேகமோ இருந்ததோ அவர்கள் இப்படித்தான் இந்த ஜகாத்துடைய விஷயத்திலே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள், குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், தொழுகை நோன்பு ஹஜ்ஜு எல்லா வணக்கங்களையும் நாங்க செய்வோம், ஆனா இந்த ஜகாத்துல நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி இப்போதைக்கு அவர்கள் இஸ்லாமுக்கு வந்துட்டோம், அடுத்து இஸ்லாம் அவர்களுக்கு தெரிய தெரிய அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமாக அதிகமாக மார்க்க பிடிப்பு இன்னும் அவர்களுக்கு அதிகமாகும் பொழுது அவர்களா மனமும் வந்து ஜகாத்து கொடுக்க வந்துருவாங்க, அவர்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். புரியுதுங்களா, அதாவது அவங்க ஜகாத்துல இருந்து எங்களை எக்ஸெப்ஷன் பண்ணிடுங்க, ஜகாத்து கடமைய எங்கள் மேல விதிக்காதீர்கள், மற்ற எல்லா கடமைகளுக்கும் நாங்கள் தயார்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி இவங்களுடைய இஸ்லாமை ஏற்றி இவங்களுக்கு பையத்து செய்து கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயத்தினுடைய 73 74 75 மூன்று வசனங்களை இறக்கினான். அல்லாஹ் எப்படி இறக்கினான்? சாதாரணமான வசனம் அல்ல அந்த வசனம்.
وَإِن كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ لِتَفْتَرِيَ عَلَيْنَا غَيْرَهُ.
நபியே, நாம் உமக்கு வஹியிலே எந்த சட்டத்தை இறக்கியிருக்கிறோமோ அந்த சட்டத்திலிருந்து அவர்கள் உங்களை திருப்பி விடுவதற்கு நெருங்கினார்கள். வேறு ஒன்றை நீங்கள் எங்கள் மீது இட்டுக் கட்டுவதற்கு, வேறு ஒன்றை நீங்கள் எங்கள் மீது பொய்யாக கூறுவதற்கு அவர்கள் உங்களை தூண்ட முயற்சித்தார்கள். எப்படி சொல்கிறான் அல்லாஹு தஆலா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லவில்லை, ஆனால் ஜகாத்திலே சலுகை கொடுப்பது, முஸ்லிம்கள் எல்லோரின் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்திலே ஒரு சிலருக்கு சலுகை கொடுப்பது அல்லாஹ்வின் மீது பொய் கூறுவது, அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ்வின் மார்க்கத்திலே கூறுவது, அதற்கு அவர்கள் உங்களை தூண்டினார்கள் நபியே. அப்படி அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க நீங்கள் சலுகை கொடுத்திருந்தால் உங்களை ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக நண்பராக அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். நபியே, நாம் உங்களை பலப்படுத்தி நாம் உங்களுக்கு உறுதியை கொடுத்திருக்கவில்லை என்றால் நீங்களும் அவர்கள் பக்கம் கொஞ்சம் சாய்வதற்குத்தான் நெருங்கி இருப்பீர். அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லை என்றால் யாரும் நேர்வழி பெற முடியாது, நேர்வழியிலே நிலைத்திருக்க முடியாது. சரி, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் நபியே, அப்படி நீங்கள் அவர்கள் பக்கம் கொஞ்சம் சாய்ந்திருந்தால் அல்லாஹு அக்பர் என்ன நடந்திருக்கும்? இவ்வுலகத்திலும் இரட்டிப்பு வேதனையை உங்களுக்கு கொடுத்திருப்போம், மறு உலகிலும் இரட்டிப்பான வேதனையை உங்களுக்கு கொடுத்திருப்போம். நமக்கு எதிராக உதவி செய்கிற ஒருவரை நீங்கள் எங்குதான் தேடுவீர்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அவருடைய ஹுதூது சட்டங்களை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறான். அப்ப திருமண உறவிலே இப்படித்தான் சட்டம் இருக்கும் பொழுது இஸ்லாமை ஏற்று வரக்கூடியவர் அறியாமை காலத்திலே தவறு செய்திருப்பாரே, ஆனால் அந்த தவறிலிருந்து திருத்தி அந்த பாவத்திலிருந்து அவரை மீட்டு தௌபா செய்ய வைத்துத்தான் அவரை இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கீகரிக்க வேண்டுமே தவிர, அந்த பாவத்திலேயே அவரை அங்கீகரித்துக் கொண்டு அந்த பாவத்திலேயே அவரை வைத்துக் கொண்டு நாம் அவருக்கு சலுகை கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை அழைப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சகோதரர்களே, திருமணத்தினுடைய முக்கியமான ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த சட்டம் என்ன? இரண்டு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஒன்று சூரா அன்-நிஸாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இரண்டாவது 26வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது இதே 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அதாவது திருமணம் முடிக்கும் போது பெண்ணுக்கு அவளுக்குரிய மகரை கட்டாய கடமையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் உங்களுக்கு விட்டுக் கொடுத்தால் அதை நீங்கள் அனுபவிக்கலாம். கொடுக்காமலேய மகரை நீ மன்னிச்சிரு. இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. இன்று பெரும்பாலும் திருமணங்கள் இஸ்லாமிய அந்த நேரிய வழிமுறையிலிருந்து திரும்பி இருக்கின்ற விலகி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மகர் விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு வழிகேடு சமுதாயத்திலே இருக்கிறது. மகர் என்பது மிக ஒரு அற்ப தொகையாக நிர்ணயிக்கப்படுகிறது, அல்லது அளவு கடந்த ஒரு தொகையாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த ரெண்டுமே தவறான ஒரு பழக்கம். ஒரு பெண்ணுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப, ஒரு ஆண் தனது கண்ணியத்திற்கு ஏற்ப மனமுவந்து கொடுக்கப்படுவது மகர். இங்கே இந்த புதிய நவீன தௌஹீது காலத்தில் இன்னொரு ஒரு குழப்பம் என்னவென்றால், பெண்ணு விரும்பின அளவுக்கு பெண்ணு மகர் கேட்கலாம், அதை கணவன் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமும் இன்று மக்கள் பேசுகிறார்கள். திருமண மஜ்லிஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க கேளுங்க, நீங்க எவ்வளவு நாளும் கேட்கலாம், நீங்க லட்சம் கூட கேட்கலாம், நீங்க கோடி கூட கேட்கலாம் அப்படின்னு நாலு பேர் உட்காந்துக்கிட்டு பொண்ணை தூண்டுவாங்க. பொண்ணுக்கு சொல்லியா கொடுக்கணும், சும்மா கேட்கணும்னு சொன்னா அது பாட்டுக்கு எனக்கு 50 பவுனை கொடுனா இவர் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கிற 50 பவுனுக்கு நான் எங்க போவேன், வாழ்க்கை ஃபுல்லா கடங்காரனா இருக்கணும்னு சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே நபி அவர்களின் திருமணத்தை பாருங்கள், நபி தோழர்களின் திருமணத்தை பாருங்கள், எந்த திருமணத்திலையும் பெண்ணிடத்தில் உனக்கு எவ்வளவு மகர் வேணும்னு கேட்டதா கிடையாதுங்க. பெண்ணிடத்தில் உனக்கு எவ்வளவு மகர் வேணும் என்று கேட்டதாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபையிலே நடந்த திருமணங்களிலே நபி அவர்கள் அந்த மணமகனை பார்த்து கேட்டார்கள், உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியும், உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியும் என்று கேட்டார். உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒரு தோழர் வந்தார், அவர் பாட்டுக்கு மஜ்லிஸில் உட்கார்ந்திருந்தார். ஒரு பெண்மணி வந்தாங்க, சஹாபாக்களிட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு முஹப்பத்து, யா ரசூலல்லாஹ் இன்னி வஹப்து நஃப்ஸீ லக, நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன், மகன் இல்லாமலேயே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் ரசூலுல்லாஹ், நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பெண்ணை பார்த்தார்கள், பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள், உரையை தொடர்ந்து கொண்டு இறுதியாக உரையை முடித்தார்கள். எல்லா சஹாபாக்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க, மூளையில் அந்த பெண் மட்டும் நிற்கிறார், இன்னொரு தோழர் இன்னொரு மூளையில உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அந்த தோழர் நெருங்கி வருகிறார் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியும் நபி தோழர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால், உள்ளத்திலே சுத்தமானவர்களாக இருந்தார்கள். உள்ளத்திலே தவறான எண்ணங்களோ தீய எண்ணங்களோ அதுபோன்று இன்று மக்களுக்கு மத்தியில் ஃபார்மாலிட்டி, இந்த பிரஸ்டீஜ், சும்மா பேருக்கு சும்மா அப்படி சொல்லிப்பார், இந்த மாதிரியான இந்த நயவஞ்சக தன்மைகள் எல்லாம் நபித்தோழர்களிடத்திலே இருப்பதில்லை, இருந்ததில்லை. எது சட்டமோ அல்லாஹ் ஹலாலாக்கியதில் வெட்கப்பட மாட்டார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு வெகு தூரமாக இருப்பார்கள். இன்று நமது சமுதாயம் எப்படி, ஹராமிற்கு நெருக்கமாக இருப்பார்கள், ஹலாலை விட்டு தூரமாக இருப்பார்கள், ஹராமிலே வெட்கப்பட மாட்டார்கள், ஹலாலிலே வெட்கப்படுவார்கள். அப்ப அந்த பெண்ணு துணிஞ்சு வந்து ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில, யா ரசூலுல்லாஹ், நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பு செய்தேன் என்று நபி ஒண்ணுமே சொல்லவில்லை. ஹலாலான விஷயம், ஒரு பெண்ணுக்கு அந்த அனுமதி இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனா தன்னை அன்பளிப்பு செய்வது அல்லாஹ்வின் தூதருக்கு தவிர யாருக்கும் தகுதி இல்லை என்பதையும் அல்லாஹ் அடுத்து அதே வசனத்திலேயே முடிவு செய்து விடுகிறான். ஒரு பெண் மகர் இல்லாமல் தனக்கு தன்னை ஒருவருக்கு அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் அது நபிக்கு மட்டும்தான், வேறு ஆண்களுக்கு அந்த சலுகை இல்லை என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். சூரா 100ல் அந்த வசனம் இன்ஷா அல்லாஹ் வரும். சரி, இப்ப அந்த சஹாபி அங்க உட்கார்ந்துருந்தாங்களே, அவங்க கொஞ்சம் பக்கத்துல எந்திரிச்சு வர்றாங்க, யார சூரல்லா இல்லம் எக்குள்ளக்க பிஹா ஹாஜத்தும், உங்களுக்கு அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்ள தேவையில்லை என்றால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. இந்த காலத்தில் அப்படி யாராவது சொன்னா ஊங்கி ஒரே குத்து விட்டு எத்தனை பேரா இந்த மாதிரி கிளம்பி இருக்கிறீங்க அப்படின்னு, அல்லது அந்த பெண்ணை யார சொல்ல இந்த பேச்சுனா வேணாம், நான் உங்களுக்கு தான் பேசி வந்தேன், அது என்ன நீங்க இன்னொருத்தருக்கு பேசுறது, இன்னொரு ரக நடந்திருக்கும். அந்த சஹாபி கேட்கிறாங்க, அவ்வளவு அதாவது மென்மையாக, அவ்வளவு ஒரு எந்த விதமான பகட்டு இல்லாமல் சாதாரணமா இதே வார்த்தை தான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார சூழல்ல இல்லம் எக்குள்ளகபிஹா ஹாஜத்தும், அந்த பெண்ணை மனம் முடிக்கும் தேவை உங்களுக்கு இல்லை என்றால் எனக்கு நீங்க மனம் முடித்து வைக்கலாமே அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இந்த பக்கம் திரும்புது, அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அந்த பெண்ணு பேசாம இருக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதற்கு, பரவாயில்ல எனக்கு தேவை ஹலாலான கணவன், உங்களுக்காக வந்த நீங்க கிடைக்கல, நீங்க வேற யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அல்ஹம்துலில்லா. இதுதான் ஒரு பெண்ணுக்குள்ள அழகு, ஹலாலான கணவன் வேண்டும். என்ன வேண்டும், ஹலாலான கணவன் வேண்டும். சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க, நேத்து ஆண்களுக்கு ஒரு லிஸ்ட் சொன்னோம் பாருங்க, எப்படி வெள்ளையா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுவும் இப்ப தௌஹீதுல ஒரு லிஸ்ட் வேற இருக்குது, அதாவது வரதட்சணை வாங்க மாட்டாரா, அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் இருக்கக்கூடாதா, ஒரே பொண்ணா இருக்கணுமா, இது வந்து தௌஹீதுல எப்படி வரதட்சணை எதுவும் வேணாம், எங்களுக்கு வரதட்சணை தான் ஒண்ணும் வேணாங்க, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம், எதுவுமே கொடுக்க வேணாம், எதுவுமே போட வேணாம். ஆனா பொண்ணு ஒரே பொண்ணா இருக்குன்னு, அக்கா இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்கு, பிசினஸ் இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னது இது? ஒரு வித்தியாசமான வரதட்சணை. எப்படி மாமனார் மாமியார் ஓட்டா போனா மொத்த சொத்து நமக்குன்னு ஐடியா பாருங்க, எப்படி திட்டம் போடுகிறார்கள் பாருங்கள். வமக்கரு வமக்கரல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களே மிகப்பெரியவன். அவங்க என்ன தீட்டுறாங்களோ திட்டம், அதுக்கு மாத்தமா அல்லாஹ் நடத்தி காட்டுவான். சரி, அப்ப அந்த சஹாபி அப்படி சொன்ன உடனே அந்த பெண்ணை பார்த்தாங்க, இல்ல இடையில ஒண்ணு மறந்துட்டேன். இந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் என்னன்னு சொன்னா, அவங்க மாப்பிள்ளை பாக்குறதுல ஒரு லிஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கணும், வெள்ளையா இருக்கணுமா மாப்பிள்ளை, இவங்க கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க படிச்சாலும் படிக்காட்டியும் பரவாயில்ல, மாப்பிள்ளை வந்து படிச்சிருக்கணுமா, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணுமா, சொந்த பிசினஸ் இருக்கணுமா, இதுல வேற நிறைய லிஸ்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும், அப்புறம் மெரிட், என்னென்னமோ லிஸ்ட். இப்படி எல்லாம் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நமது சகோதரிகள் 25 தாண்டிச்சு, 30 தாண்டிச்சு, 35 தாண்டி கூட நிறைய சகோதரிகள் நகரங்களில் இருப்பதை சமூகத்தோடு நாம் சேரும்போது பார்க்கிறோம் சகோதரர்களை. இது கடைசியில என்ன வகை, எதற்கு வழிவகுக்கிறது? ஹராமுக்கு வழிவகுக்கிறது, ஹராமுக்கு வழிவகுக்கிறது. இறுதியாக ஒரு பெண் தாய்மை அடையாமல் முதுமை அடையக்கூடிய மிக கேவலமான ஒரு நிலையிலே அவளை தள்ளி அவளுடைய மன உளைச்சலை அவளுக்கு ஏற்படுத்துகிறது. ஒரு பெண்ணுடைய நிம்மதி எதிலே இருக்கிறது? அவள் தாய்மையை அடைவதிலே இருக்கிறது. ஒரு பெண் நிறைய படிச்சுட்டா, டிகிரியா வாங்கிட்டா, பணமோ சம்பாதிச்சுட்டா, வீடா கட்டிட்டா, ஆனா அந்த பெண் தாய்மை அடையவில்லை என்றால் அவளை விட ஃபக்கீர் யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அப்ப அந்த சஹாபி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொண்ணை பாக்குறாங்க, அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சரிங்க, கல்யாணம் பண்ணணும் வந்திருக்கிறீங்கள, ஏதாவது மகர் கொடுக்கணுமே, என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, யார் சூழல்லா, இந்த மேல போட்டிருக்கிறேன்ல, என்ன இந்த மேல போட்டிருக்கிறேன்ல, அந்த போர்வை, அது ஒண்ணுதான் இருக்கு யார சொல்லா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சரி இது அவனுக்கு கொடுத்துட்டா நீ எதுக்கு போடுவ, ஏதாச்சும் வீட்டுல இன்னொன்னு போர்வை இருக்குதா அப்படிங்கறத நீ கொடுத்துட்டு. யார சொல்லா, இல்லவே இல்லை, இது ஒண்ணுதான் எனக்கு வாழ்க்கையிலே சொன்ன. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எப்படிப்பா, உனக்கு நீ கொடுத்துட்டா கடனு காட்டு வச்சு போட முடியும், கடனுக்கு வேற ஏதாவது செய்யலாம், வெசிமா கடனுக்கு மகரா கொடுத்துட்டு அதை நீ கடனுக்கு வாங்கி போறது, வீட்டுக்கு போ, ஏதாவது இரும்பு வளைய மோதிர ஏதாவது இருந்தா கூட தேடி பார்த்து எடுத்துட்டு வா, அதையாவது கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவரும் போய் வீட்டுல தேடி தேடி தடவி தடவி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹு அக்பர். ஒரு இரும்பு வளையத்துக்கு கூட அந்த சஹாபி சொந்தக்காரராக இல்ல, அவ்வளவுதான் துன்யால அவருக்குள்ள சொத்து. அங்க இருந்து வர்றாரு, நிக்காக ஆகணும், ஆவாதோன்னு தெரியலையே, மகருக்கு காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வந்தா ரசூல் சொல்லாலே சிறங்குறா, இன்னும் யார் ரசூல்லா, ஒண்ணுமே இல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, சரி சரி, உனக்கு குர்ஆன்ல ஏதாவது மனப்பாடம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், சூரத்துல் ஆயிலா எனக்கு தெரியும், சூரத்துல் ராசியா எனக்கு தெரியும், இன்ன 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 சூராக்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மனப்பாடமா தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், மனப்பாடமாக எனக்கு தெரியும். நபி சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இந்த சூராக்களை அந்த பெண்ணுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்து விடு, இதை மகராக வைத்து அந்த பெண்ணை உனக்கு மனம் முடித்து கொடுத்தேன். போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். அல்லாஹ் அக்பர். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப மகர் என்பது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அது ரொக்கமாகவோ அல்லது கடனாகவோ அது நிர்ணயிக்கப்பட்டு அது அந்த பெண்ணுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். இன்று சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது, இவங்க பாட்டுக்கும் பல லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் வாங்கிடுவாங்க, பல லட்சம் ரூபாய்க்கு நகை நட்டு எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு கடைசியில் 1001 ரூபாய் மகர்னு எழுதுவாங்க. அந்த மகரையும் கொடுப்பாங்களா, மூத்தா போற வரைக்கும் கடனாளியா வச்சிருப்பாங்க. இதுல பெண்களிடத்துல ஒரு தவறான ஒரு நம்பிக்கை என்ன வந்திருக்கிறது என்றால், யாராவது சட்டம் தெரிஞ்சவங்க மகர் கொடுக்க போனா பயந்து ஓனாங்க, ஓனாங்க, என்னங்க அப்படின்னு அழுதுகிட்டு அம்மாட்ட ஓட்டு, என்ன மகர் கொடுக்க போறாரு அவரு, என்ன மகர் கொடுக்கறது என்ன அர்த்தமா, அந்த காலத்துல பழக்கி வச்சிருக்கிறது தலா கூட போறாங்கன்னு அர்த்தமா. ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அப்ப இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மகர் என்பது ஒரு ஆண் மகன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப வரம்பு மீறாமலும் அதுபோன்று பெண்ணுடைய அந்த கண்ணியத்தை குறைக்காமலும் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ப கொடுக்கப்படுவதுதான் மகராக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில். அப்ப இந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறான், கண்டிப்பா நீங்க கொடுக்க வேண்டும் என்று. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்ணிடமிருந்து மகர் வாங்குவது என்பது இல்லாத ஒன்று. அதை வரதட்சணை என்று சொல்கிறார்கள் அல்லவா, இது இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத கலாச்சாரம், இது காஃபிர்களுடைய கலாச்சாரம். அப்ப இதிலிருந்து முஸ்லிம்கள் விடுபட்டே ஆக வேண்டும். அடுத்த சகோதரர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரம் குறித்த ஒரு அழகான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்கிறான். மூமின்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், பிறருடைய செல்வத்திற்கு, பிறருடைய சொத்துக்கு, பிறருடைய பொருளுக்கு அவர்கள் ஆசைப்படவே கூடாது. தவறான முறையில் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருடைய சொத்தை அனுபவிக்காதீர்கள், இல்லான் தகுண திஜாரத்தின் அன்தராதும் இருக்கும். உங்கள் இருவருக்கு இடையிலே மனமுவந்து விருப்பத்தோடு நீங்கள் செய்து கொள்கிற வர்த்தகம் இருந்தாலே தவிர, வியாபாரம் இருந்தாலே தவிர, கொடுக்கல் வாங்கல் இருந்தாலே தவிர, அதுவும் எப்படி இரண்டு பேரும் விரும்பி செய்ய வேண்டும். இப்ப இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, கடைக்கு போவார் இந்த சில பேருக்கு ரொம்ப பந்தாவா இருப்பாங்க, எங்க போனாலும் தான் பேச்ச எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஒரு நாட்டாம மாதிரி ஒரு தனி எடுத்தா தண்டாளுங்கிறாங்களே அந்த மாதிரி இருப்பாங்க. அங்கேயிருந்து போவார், பாவம் அப்புறம் ஒரு மிஸ்கின் கடை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பான். அங்க போன உடனே இந்த பொருள் எவ்வளவுன்னு கேட்பார், அவர் ஒரு 50 ரூபான்னு சொல்றாரு. நாங்க 50 ரூபா அது 50 ரூபா எது, இந்த 20 ரூபா வச்சுக்க அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சமுதாயத்தில் பெரியவரா இருப்பாரு, சமுதாயத்தில் ஒரு முக்கியஸ்தரா இருப்பாரு, அந்த பாவம் அந்த அப்ராணி ஏழை எதுவும் கேட்க முடியாது, அப்படியே பேசாம இருப்பான். என்ன நாங்க கேட்க முடியும், பெரிய ஆளுக்கு நம்ம கேட்க முடியும். இதே இது அநியாயமா இன்னொரு கடைக்கு போவார் அதே ஆளு, அவன் 50 ரூபாய் சாமான 500 ரூபா சொல்லுவான், கொடுத்துட்டு பேசாம வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏழையின் இடத்திலே செல்லும் பொழுது சில செல்வந்தர்கள் அவர்களின் வயிற்றிலே அடித்து நிர்பந்தமாக சாமான்களை பறிப்பது போன்று கேட்கப்பட்ட அந்த விலையிலிருந்து குறைத்து அவர்களுடைய திருப்தி இல்லாமல் வாங்கி செல்லும். இப்ப பார்கெயின் பண்ணலாம், நீங்கள் விலையிலே ஒருவர் மற்றவரோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். 50 ரூபா கேட்டீங்களா, நீ 20 ரூபாய்க்கு வாங்க ஆசைப்பட்டீங்களா, 20 ரூபாய்க்கு முடியுமான்னு கேட்கலாம். 20 ரூபாய்க்கு அவர் முடியும், சரி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாத வரைக்கும் நீங்க அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வரக்கூடாது, வந்தா ஹராம் ஆயிடும். நடக்குதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய இடத்துல மீன் கடைக்கு போவாங்க, வேற எங்கேயாச்சும் மார்க்கெட்ல போவாங்க, காசு தூக்கி போட்டுட்டு சாமான தூக்கி பையில கூட்டி ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. நடக்குதா இல்லையா, இதெல்லாம் முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. அந்த இடத்திலிருந்து விற்றவர் பொருந்து கொள்ளாத வரை, விற்றவர் பொருந்து கொள்ளாத வரை அவர் அந்த இடத்திலிருந்து பிரியக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சொல்றா, இல்ல அந்த கூண திஜாரத்தில் அன் தராதும் என்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பைஉ அன் தராதும், வர்த்தகம் என்பது இரு தரப்பும் திருப்தியோடு, இரு தரப்பும் ஒப்புதலோடு நடக்கின்றதுதான் வர்த்தகம், அதுதான் கொள்முதல். அப்படி இல்லாமல் ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தி இன்னொருத்தருந்து பழித்துக் கொண்டு இவர் விரும்புகிற ஒரு விலையை தூக்கி எறிஞ்சிட்டு போறது, இது வியாபாரம் அல்ல. அடுத்து அல்லாஹ் இன்னொரு சட்டத்தை சொல்கிறான், சமூகவியலிலே ஒரு கிரிமினல் சட்டத்தை, வலா தத்துலு அன்புசக்கும், ஒருவர் மற்றவரை கொலை செய்யாதீர்கள், ஒருவர் மற்றவரை கொலை செய்யாதீர்கள். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சட்ட ஒரே வசனத்திலே சேர்த்து சொல்கிறான். அதாவது முறையற்ற அராஜகமான வியாபாரம் செய்யாதீர்கள், நீங்கள் ஒருவர் மற்றவரை கொலை செய்யாதீர்கள். அப்ப ஒரு சமூகத்திலே நிம்மதி பெருகுவதற்கு, நிம்மதி பரவலாக ஆகுவதற்கு இந்த ரெண்டு அவசியம். வியாபாரம் தொழில்துறை அங்கே நீதமாக நேர்மையாக நடக்க வேண்டும், அங்கே மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி வியாபாரம் தொழில்துறை நேர்மையாக ஏமாற்றம் இல்லாமல், மோசடி இல்லாமல், அதிலே வஞ்சகம் இல்லாமல், அதிலே எந்த விதமான தவறுதல் இல்லாமல் வியாபாரங்கள் கொள்முதல்கள் தொழில்துறைகள் நடந்து அங்கே மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுமேயானால், அதைவிட ஒரு பாதுகாப்பு நிம்மதி பெற்ற சுபிட்சமான ஒரு சமுதாயம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அடுத்து சகோதரர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப இந்த சூரா அன்னிசாவுடைய அதிகமான இடங்களிலே பெண்களுடைய சட்டங்களையும் திருமண சட்டங்களையும் சொல்லிக் கொண்டு வருவான் என்பதை உங்களுக்கு நேற்று சொன்னோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை சொல்கிறான். சரிங்க, எல்லாம் திருமணம் முடிஞ்சிச்சு, நல்லாதான் முடிஞ்சிச்சு. இப்ப வேற திருமணத்தில் டிசைன் டிசைன் திருமணமா இருக்கு. என்ன திருமணம்? இங்கே இருந்து மக்காவுக்கு கூட்டிட்டு போய் வச்சு திருமணம் முடிச்சு கூட்டிட்டு வராங்க. திருமணம் எங்க நடக்குதா? போறாங்களா? இங்க இருந்து எங்க மக்கால காபத்துனால வச்சு ஹரம் ஷரீஃப்ல வச்சு எங்களுக்கு நிக்காக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. எங்கே நிக்காக நடக்கிறது என்பதை பொறுத்து அல்ல சகோதரர்களே. எதை வைத்து? எப்படி மணமகனை மணமகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், எந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் அங்கே பரக்கத்து செய்கிறானே தவிர, அதெல்லாம் சரியா இருந்து நீங்க காபத்துல்லாவுக்கும் மக்காவுக்கும் போறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அங்க திருமணம் நடந்தா வேற விஷயம். ஆனா இந்த பந்தாவுக்காக வேண்டிய எல்லாத்திலையும் பந்தா வாய்ப்பு போயிருச்சு. கேட்டா அல்ஹாஜின் போடாட்டி சண்டையே நடக்குது. என்னங்க, நான் எத்தனை ஹஜ் பண்ணிருக்கிறேன், எனக்கு அல்ஹாஜின் போடாம பத்திரிகை கொடுத்துட்டான், முடிஞ்சு கொடுத்து கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி. அப்ப இவர் ஹஜ்ஜுக்கு போனது அல்லாவுக்காக வேண்டி அல்ல, எதற்காக? மக்கள் தங்களை அல்ஹாஜ் என்று சொல்வதற்காக. இப்ப இப்படி நிறைய ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த திருமண உறவுக்கு பிறகு எல்லாம் நல்லபடியா தான் போகுது, ஆனா திடீர்னு பிரச்சனை வருது. இது மனித இயற்கைக்கு உட்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரச்சனையே வராமல் இருக்காதுன்னு சொல்ல, பிரச்சனையே வராமல் இருப்பதற்குண்டான வழிகளை அல்லாஹ் சொல்கிறான். அப்படி மீறி வந்தால் என்ன செய்வது? அதற்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்கள். மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று என்ன? ஒன்ன, எந்த பெண் உங்களுக்கு பணிந்து நடப்பது இல்லை, மாறு செய்கிறாள், பிடிவாதம் பிடிக்கிறாள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ, முதலில் அந்த பெண்ணுக்கு அட்வைஸ், அழகிய அறிவுரையை சொல்லுங்கள். இது பெரும்பாலான ஆண்களிடத்தில் கிடையாது. எடுத்தோடு ஒரே அறதான் கண்ணத்தை பார்த்து, எங்கே அடிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதைத்தான் ஆண்களிலே பலர் செய்கிறார்கள். அதை வீரம் என்று நினைக்கிறார்கள். எப்படி? ஒன்று, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, வச்சா குடுமி சரச்சா மோட்டன்னு சொல்லி. ஒன்று, மொத்தமா மனைவிக்கு மாவாற்றவங்களா மாறுகிறது, துணி துவைக்கிறவங்களா மாறுகிறது. அதுக்காக வேண்டி மாவாட்டக்கூடாது, துணி துவைக்க கூடாதுன்னு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்ற அந்த எண்ணத்திலே மனைவிக்கு பணிவிடை செய்வதிலே எந்த தப்பும் கிடையாது. ஆனா மொத்தமா மனைவிக்கு அடிமையாயிருது, இல்லைன்னா மனைவியை அடித்து சாவடிக்கிறது. இந்த ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது, நடுநிலையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்தார்கள் ரொம்ப பணிஞ்சு போயிட்டே இருந்தாங்க. ஆனா அதே நேரத்திலே அல்லாஹுவின் சட்டம் மீறப்பட்டால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூல்லாக்கு ரொம்ப பிரியமான மனைவி, ரசூல்லாக்கு ரொம்ப நேசமான மனைவி, நிறைய தியாகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்காக செய்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் இன்னொரு மனைவியை பத்தி, ஆமா ஹஸ்புக்கி மின் சஃபியா அப்படின்னு கையை இப்படி காட்டிவிட்டாங்க. எப்படி ஹஸ்புக்கி மின் சஃபியா அப்படின்னு கையை இப்படி காட்டிவிட்டாங்க. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி பாசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் யூத வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப கொஞ்சம் கோபம் இருந்துச்சு அம்மி ஆயிஷா ரழியல்லாஹு, ஆமா உங்களுக்கு என்ன, அதான் சஃபியா இருக்காங்கல்ல அப்படின்னு இப்படி காட்டிவிட்டாங்க. அதாவது குட்டையா இருக்கிறாங்க சொல்லி. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா குட்டையானவர்கள். இவ்வளவுதான் நபிக்கு அன்னை ஆயிஷாவின் மீது இருந்த பாசம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தவறை திருத்தாமல் விடவில்லை. ஒரே சொன்ன அடுத்த நிமிஷத்தில் சொன்னாங்க, ஆயிஷா நீ பேசுற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அவ்வளவு அசுத்தமான வார்த்தை. இந்த வார்த்தையை கடலில் என்னை கலந்தால் கடலே அது அசுத்தமாக்கி இருக்கும். அப்படிப்பட்ட வீரமும் ஆணிடத்திலே இருக்க வேண்டும். தனது மனைவியின் தவறை கண்டிக்கக்கூடிய வீரமும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே மனைவிக்கு பணிவிடை செய்யக்கூடிய மென்மையும் மனைவிக்கு கருணை காட்டக்கூடிய அன்பும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் ஒரு ஆண் இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், பிரச்சனை ஏற்பட்டா ஃபஈதுஹுன்ன, நசிஹத்து செய்யுங்கள். அப்ப ஒரு ஆண் இதிலிருந்து என்ன தெரிகிறது? மார்க்கத்தை பெண்ணை விட அதிகம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு எங்க மார்க்க வகுப்புகள் ஆரம்பிச்சாலும் சரி, பெண்கள் தான் வர்றாங்களே தவிர ஆம்பளைங்க யாருமே வர்றதில்லை. எல்லாருமே முஃப்தியாகி ஆலிமாயி பட்டம் வாங்கிட்ட மாதிரி நடக்கும். பெரும்பாலும் நீங்க மார்க்க வகுப்புகள்னு பாத்தீங்கன்னா அதுக்கு யார் வர்றா, யார் வர்றா? எல்லா மனைவி பெண்கள் தான் வர்றாங்க. ஆனா ஆண்களை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு 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 நம்ம எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் சரி, 2500 நோட்டீஸ் பங்கு வச்சாலும் சரி, 25 பேரை சேர்க்கறது கஷ்டமா இருக்கு ஒரு வகுப்புல. அந்த அளவுக்கு ஆண்கள் பிசி. எங்க அப்ப மார்க்க எழுந்து இல்லாத நிலையிலே குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? இருக்காது. ஒரு ஆணிடத்திலே மார்க்க எழுந்து இருக்க வேண்டும். அப்ப நசீகத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன நசீகத்து பண்றது? இவருக்கு என்ன தெரியும்? ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப இதுல இருந்து தெரிகிறது, ஆணிடத்திலே மார்க்க எழுந்து அதிகமாக இருக்க வேண்டும். சரி, நசீகத்து செய்து கொண்டே இருக்கிறோம், ஆனா வேலைக்காவல. அல்லாஹ் சொன்ன படுக்கையிலே கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள், ஒரு சில காலத்திற்கு 3 நாளோ 1 வாரமோ ஒதுக்கி வையுங்கள். அதிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் 3வது ஆபரேஷன் தாங்க அடிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அடிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அடி என்றால் என்ன? அதுக்குன்னு பெல்ட்ட கட்டிட்டு வீசுறது கிடையாது, ஷூவை கட்டிக்கிட்டு அடிக்கிறது கிடையாது. நீங்க பாக்ஸிங் பழகி இருக்கலாம், கராத்தே பழகி இருக்கலாம், அதெல்லாம் அங்க போய் காட்டக்கூடாது. அந்த அடி காயத்தை ஏற்படுத்த கூடாது. எப்படி அடிக்கணுமா? இப்படி அடிக்கணும். சுப்ஹானல்லாஹ். மிஸ்வாக் குச்சி வச்சு அடிக்கணுமா? எப்படி மிஸ்வாக் தேய்க்கிற பாருங்க, பல் குச்சி பிரஷ், அதை வச்சு கையில சும்மா அப்படி அடிக்கணும். அதுக்குன்னு சொல்லி முட்டுக்கட்டை எடுத்துட்டு தாக்க கூடாது. அப்படி தாக்கிறதுனாலதான் பெரிய பிரச்சனைகள் நிகழ்ந்து விடுகின்றன. அல்லாஹ் சொல்றா, இந்த 3 ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா செஞ்சாலே ஒரு பெண்ணிடத்திலே நன்மை இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு தனது கணவனின் மீது ஒரு நேசம் பிரியம் இருக்கும், ஆனால் கண்டிப்பா கட்டுப்பட்டுரும். இந்த 3க்கு பிறகு அவருக்கு எப்ப கட்டுப்பட்டுறாளோ சும்மா குறைய தேடிக்கிட்டே இருக்காத. வச்சா குற்றம், நின்றா குற்றம், உட்கார்ந்தா குற்றம்னு சொல்லி குறைய தேடிக்கிட்டே இருக்காத. விட்டுட்டு அதோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மன்னிச்சு விட்டுக்கிட்டே போயிடு அப்படின்னு நல்ல அறிவுரை சொல்லிட்டு, இந்த 3ஐ செஞ்சு அதுக்கு மேலையும் பிரச்சனை முத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு வாங்க. உங்க குடும்பத்திலிருந்தோ அவங்க குடும்பத்திலிருந்தோ நடுவர்களை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் உங்களுடைய நிறைமுறைகளை கூறி சமரசத்தை தேடுங்கள். சமரசத்தை தேடுவதுதான் நல்லது. அப்படி நீங்கள் சமரசத்திற்கு ஒற்றுமைக்கு வந்தால் அல்லாஹும் ஒற்றுமையை ஏற்படுத்துவான். இல்ல எல்லாரும் பேச்சுவார்த்தை செஞ்சு பார்த்தாங்க, ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல, அதுக்கப்புறமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலகுவதற்குண்டான வழியை வச்சிருக்கிறான். அதை சூரத்துல் பக்ரால நம்ம தெளிவா பார்த்தோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுடைய நெடுக பல இடங்களிலே பெண்களுக்குரிய குடும்ப வாழ்க்கைக்குரிய சட்டங்களை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் மீத விஷயங்களை நாளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதத்தை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மக்களாகவும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மக்களாகவும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.